بسم الله الرحمن الرحيم.
والفجر وليال عشر والشفع والوتر والليل إذا يسر هل في ذلك قسم لذي حجر ألم تر كيف فعل ربك بعاد إرم ذات العماد التي لم يخلق مثلها في البلاد وثمود الذين جابوا الصخر بالواد وفرعون ذي الأوتاد الذين طغوا في البلاد فأكثروا فيها الفساد فصب عليهم ربك سوط عذاب إن ربك لبالمرصاد فأما الإنسان إذا ما ابتلاه ربه فأكرمه ونعمه فيقول ربي أكرمن وأما إذا ما ابتلاه فقدر عليه رزقه فيقول ربي أهانن كلا بل لا تكرمون اليتيم ولا تحاضون على طعام المسكين وتأكلون التراث أكلا لما وتحبون المال حبا جما.
السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم حافظوا على الصلوات والصلاة الوسطى وقوموا لله قانتين. قال رسول الله صلى الله عليه وسلم من صلى صلاة الفجر بالجماعة فكأنما صلى كل الليل رواه مسلم. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மார்க்கத்தின் சில செய்திகளை கேட்டு அதன் பிரகாரம் அமல் செய்வதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூறுகிறோம். இப்படிப்பட்ட ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களுக்கெல்லாம் தெரியாத புதிய ஒரு தலைப்புல புதிய ஒரு செய்தியை நான் சொல்லாம கொஞ்சம் சவுண்ட் குறைச்சி வச்சிருங்க. அதாவது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு செய்தி தான் சொல்ல போறேன். ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, நம்ம எல்லோருக்கும் அது தெரியுமே தவிர நம்மில் பல சகோதரர்கள் அதை வந்து அமல் பண்றது இல்லை. அப்ப பல மக்களுக்கு தெரிந்த செய்திகள் ஆனாலும் அமல் பண்ணாத காரணத்தால அந்த செய்தியை மறுபடியும் ஞாபகம் ஊட்டுவோம், மறுபடியும் வலியுறுத்தும். அடிப்படையில் தொழுகை விஷயத்துல ஒரே ஒரு தொழுகையை மாத்திர இந்த உரையில் பார்க்கலாம். அது எந்த தொழுகைன்னு சொன்னா சலாத்துல் ஃபஜ்ர், சுபுஹு தொழுகை. ஏன்னா நம்ம வந்து பல பேர் வந்து அல்ஹம்துலில்லாஹ் நாலு வேளை சலாவுக்கு வந்து கரெக்டா பள்ளிவாசலுக்கு போவோம், சுபுஹுக்கு மட்டும் என்ன செய்ய மாட்டோம், போக மாட்டோம். அந்த அடிப்படையில சுபுஹு தொழுகையின் அவசியம் என்ன, அதனுடைய சிறப்புகள் என்ன, அதை விட்டுவிட்டால் கிடைக்கக்கூடிய குற்றங்கள் தண்டனைகள் என்ன என்பதை இந்த உரையிலே நாம் சுருக்கமாக பார்க்கலாம். என் அருமை சகோதரர்களே, திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுற வதக்கிர் ஃபின்ன திக்ரா தன்ஃபவுல் முஃமினீன், வதக்கிர் நபியே நீங்கள் உபதேசம் செய்யுங்கள். அரபியில ஜக்கர யுதக்கிர் என்று சொன்னால் ரெண்டு அர்த்தம், ஒன்னு உபதேசம் செய்யுங்கள் என்ற அர்த்தமும் இருக்குது, ஞாபகம் ஊட்டுங்கள் என்ற அர்த்தமும் அந்த தக்கரங்கிற வார்த்தைக்கு இருக்குது. அப்ப தக்கர் என்ற இந்த வார்த்தைக்கு ரெண்டு மாதிரி தர்ஜுமா செய்யலாம், ஒன்று உபதேசம் செய்யுங்கள் என்றும் தர்ஜுமா செய்யலாம், அல்லது ஞாபகம் ஊட்டுங்கள் என்றும் சொல்லலாம். வதக்கீர், நபியே நீங்கள் மக்களுக்கு உபதேசம் செய்யுங்கள், மக்களுக்கு ஞாபகமூட்டுங்கள். நிச்சயமாக உபதேசம் செய்வது, ஞாபகமூட்டுவது மக்களுக்கு பயனளிக்கும் என்று சொல்லி காட்டுறான். அந்த அடிப்படையில இந்த ஃபஜ்ர் ஸலாவுடைய அவசியம் நமக்கு பல பேருக்கு தெரிஞ்சிருந்தாலே, நம்மில் பல சகோதரர்கள் இதை அமல் பண்ணாத காரணத்தால அதை வந்து மறுபடி ஞாபகமூட்டுற. அது மட்டும் இல்லாம உசூலுல் ஹதீஸ், அதே மாதிரி உசூலுல் குர்ஆன், குர்ஆனை புரிந்து கொள்ளுதல், ஹதீசுகளை அணுகுதல் என்ற அடிப்படைக்குள்ள நம்ம போவதா இருந்த பாக்கே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி குர்ஆனை சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்கன்னு சொன்னா, வெறுமான ஆயத்துகளை வந்து கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்க மாட்டாங்க. என்ன செஞ்சாங்க தெரியுமா? அவர்கள் கற்றுக் கொடுத்த ஒரு முக்கியமான சஹாபி அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த இப்னு அப்பாஸ் என்ற சஹாபி சொல்லுவாங்க, நபிகள் நாயகத்தினத்தில் குர்ஆனை கற்றுக் கொள்வதற்காக அவங்களுடைய தரிசுக்கு நான் போவேன், அவர்கள் எனக்கு குர்ஆனை கற்றுக் கொடுத்தார்கள். எப்படி கற்றுக் கொடுத்தாங்க? ஒரு நாளைக்கு அவங்களுடைய சபைக்கு நான் சென்று விட்டால் ஒரு ஆயத்தை அவங்க ஓதுவாங்க. ஒரு ஆயத்தை அவர்கள் ஓதிவிட்டு, இந்த வசனம் ஏன் அருளப்பட்டது, எப்போது அருளப்பட்டது, அருளப்பட்ட பின்னணிகள் என்ன என்பதையெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு சொல்லுவாங்க. நாங்க அப்புறம் இரண்டாவது ஆயத்தை அவங்க ஓதுவாங்க, அதுக்குரிய தஃப்ஸீர பண்ணுவாங்க, மூணாவது ஆயத்தை ஓதுவாங்க, அதற்குரிய தஃப்ஸீர பண்ணுவாங்க. பத்து வசனத்தை ஓதி அதற்குரிய தஃப்ஸீரை செய்துவிட்டால் நபிகள் நாயகம் எங்களிடத்தில் சொல்வார்கள், இப்னு அப்பாஸே போதும், இதற்கு மேல் நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? படித்த இந்த வசனங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே அமல்படுத்த வேண்டும். வாழ்க்கையில் என்ன செய்யணும்? படித்தால் மாத்திரம் போதாது, இதை நீ வாழ்க்கையிலே அமல்படுத்த வேண்டும். அமல்படுத்துவது மாத்திரமல்ல, இந்த விஷயங்களை பிற மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். அப்ப இன்றைக்கு கற்ற இந்த பத்து வசனங்களை முதலிலே கல்வியை கற்றுவிட்டாய், இந்த கற்ற இந்த வசனங்களை நீ அமல் பண்ணு, அப்புறம் பிற மக்களுக்கு சொல்லு என்று சொல்லுவாங்க. அந்த சஹாபி பத்து ஆயத்தை வந்து அமல் பண்ணுவாங்க, அப்புறம் தாவா செய்வாங்க, திருப்பி மறுநாள் தரிசனம் என்ன செய்வாங்க, அவங்க வருவாங்க. வந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த பத்து வசனங்கள், பதினொன்னிலிருந்து இருபது வரை உள்ள வசனங்களை ஒவ்வொரு ஆயத்தா ஓதுவாங்க, ஓதி அந்த தஃப்ஸீரை பண்ணுவாங்க. பண்ணிட்டு சொன்ன கடைசி உபதேசம் என்னவா இருக்கும்? இப்னு அப்பாஸே, எதை நீ படித்தாயோ, இன்றைக்கு எதை கற்றுக்கொண்டாயோ, அதை வாழ்க்கையில் பின்பற்று, வாழ்க்கையில் அமல்படுத்தி, அதுக்கு பிறகு என்ன செய்ய, பிரச்சாரம் செய்ய என்ற சொன்ன செய்தியை இமாம் இப்னு கதீர் ரஹ்மஹுல்லாஹு அலைஹி தன்னுடைய இப்னு கதீர் என்று சொல்லக்கூடிய தஃப்ஸீர் கிதாபுகள்ல இந்த செய்திகளை வந்து பதிவு பண்றாங்க. அப்ப இந்த அருமைய சகோதரர்களே, நபிகள் நாயகத்துடைய வழிமுறை என்பது வெறுமனை படிப்பது மாத்திரமல்ல, அல்லது பிரச்சாரம் மாத்திரமல்ல, எதை படித்தோமோ எதை கேட்டோமோ அதை என்ன செய்யணும், அமல் பண்ணணும், வாழ்க்கையில பின்பற்றணும் என்பதற்கு இந்த வரலாறுகள் வந்து அழகான ஆதாரம். அந்த விஷயத்துல சுபுஹு துலுஹா என்பது கட்டாயமான கடமை என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் பல பேர் வந்து பொதுபோக்காக இருக்கிறோம்னு சொன்னா அதுக்கு என்ன காரணம்? இறையச்சம் குறைந்து விட்டது, இருக்கக்கூடிய அளவுக்கு அந்த தக்குவா இல்லை, ஷைத்தானுடைய ஆதிக்கம் மிகைத்து விட்டது என்பதுதான் காரணம். அந்த அடிப்படையில இந்த சுபுஹுடைய சிறப்புகளை பற்றி பார்ப்பதாக இருந்தால், இமாம் முஸ்லிம் ரஹ்மஹுல்லாஹு அலைஹி தன்னுடைய ஸஹீஹ் முஸ்லிம்ல ஒரு ஹதீஸ வந்து பதிவு பண்றாங்க, மன் சல்லா சலாத்தல் ஃபஜ்ர் பில் ஜமாஅத்தி ஃபகன்னமா சல்லா குல்லல் லைல், அந்த இரவு தொழுகை அதாவது சுபுஹு தொழுகையுடைய முதல் சிறப்பு என்னவா சொன்னா, யார் பள்ளிவாசலுக்கு சுபுஹு நேரத்துல முழிச்சு பள்ளிவாசலுக்கு சென்று இமாம் ஜமாத்தோடு அந்த சுபுஹு தொழுகையை பள்ளிவாசல் நிறைவேற்றினாரோ அவர் என்ன செய்யவில்லையாம், வெறுமனை சுபுகை மாத்திரம் தொழவில்லை, மலக்குகள் வந்து இவர் சுபுகு நேரத்தில் முழிச்சாரு, பள்ளிவாசலுக்கு போனாரு, சுபுகு தொழுகையை முடித்து விட்டு வந்து விட்டார் என்று மலக்குகள் என்ன செய்ய மாட்டாங்க, அவருக்கு எழுத மாட்டார்கள். மாறாக எப்படி எழுதுவாங்களா, ஃபகன்னமா சல்லா குல்லல் லைல், அவர் இரவு முழுக்க வணங்கி கொண்டிருந்தார், அவர் எப்ப இஷாவை முடிச்சாரோ அதிலிருந்து ஃபஜ்ர் என்ன பண்ணாரு, இவர் தொழுது கொண்டிருந்தார் என்று மலக்குகள் எழுதுவதாக நபிகள் நாயகம் சொல்றாங்களே. அப்ப என் அருமை சகோதரர்களே, வேற எந்த தொழுகைக்கும் இல்லாத ஒரு அங்கீகாரம், வேற எந்த தொழுகைக்கும் இல்லாத ஒரு சிறப்பு இந்த சுபுகுக்கு என்ன இருக்குது, நீங்கள் சுபுகை தொழுது விட்டால் வெறுமனை சுபுகை மாத்திரம் தொழவில்லை, என்ன செஞ்சீங்க, இரவு முழுக்க நீங்க தொழுதீங்க என்பது வந்து முதல் சிறப்பு. இரண்டாவது சிறப்பு என்னன்னு சொன்னா, ஒருவர் சுபுகை முடித்து விட்டால் அவரை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் எடுத்துக்கொண்டான். இன்னைக்கு நம்ம ஊர்களில் பார்க்கிறோம், ஒரு மந்திரி ஒரு அமைச்சர் என்று சொன்னால் அவரை பாதுகாப்பதற்காக போலீஸ் பட்டாளங்கள் வருகிறது. பாருங்க, ஒரு ஒரு ஆளுடைய பின்னால ரெண்டு போலீஸ் வந்துட்டா, மூணு போலீஸ் வந்துட்டா, அவருக்கு வந்து பெரிய ஒரு மதிப்பா கருதப்படுது. ஆனால் நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, நீங்கள் சுபுஹு தொழுகைக்காக பள்ளி வாசலுக்கு சென்று விட்டால் அன்று முழுக்க முழுக்க உங்களை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் எடுத்துக் கொள்வான். அதே இமாம் முஸ்லிமே தன்னுடைய கிதாபுல பதிவு பண்றாங்க, மன் சல்லல் ஃபஜ்ர ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லா, யார் ஃபஜ்ர தொழுகையை பள்ளி வாசலுக்கு சென்று ஜமாஅத்தோடு தொழுது விட்டாரோ ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லா, அவர் அல்லாஹ்வுடைய பொறுப்பிலே வந்து விட்டார், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பிலே வந்து விட்டார். மறுநாள் ஃபஜ்ர வரை அவரை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை ஏற்றுக்கொண்டது யாரு? நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொண்டான் என்று சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் சஹாபாக்கள் சொல்லுவாங்க, ஃபங்குர் இப்னு ஆதம், ஆதமின் பிள்ளைகளே நீங்கள் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், ஒன்றை நீங்கள் கவனமாக தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அதே ஹதீஸ்ல ஒரு செய்தி சொல்லுவாங்க, ஃபலா யத்லு பன்னக்கும் அல்லாஹு ஃபீ திம்மத்திஹி பிஷைன், யார் ஒருவர் அன்றைய ஃபஜ்ரை தொழுது விட்டாரோ அப்படிப்பட்ட நல்ல அடியாருக்கு நீங்கள் தீங்கு செய்ய வேண்டாம். ஃபஜ்ர தொழுதவருக்கு நீங்கள் தீங்கு செய்தால் உங்களை அல்லாஹ் அழித்து விடுவான், உங்களை அல்லாஹ் நரகத்திலே தள்ளி விடுவான். நரகத்தில் அல்லாஹ் தள்ளுவதற்கு எதுவே போதுமா போயிருங்க? ஃபஜ்ர தொழுதவரை சத்தாயிச்சவர்களை கஷ்டம் கொடுத்த பாருங்க, அதுவே காரணமா போயிடும் என்று ஹதீஸ் வருது. அப்ப ரெண்டாவது சிறப்பு என்ன சொன்னா, யார் ஃபஜ்ர தொழுகைக்கு போய் பள்ளிவாசல்ல தொழுது விட்டமோ அவருடைய பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு யாரை சார்ந்தது? அல்லாஹ்வை சார்ந்தது என்பது வந்து ரெண்டாவது சிறப்பு. மூணாவது சிறப்பு என்னன்னு சொன்னா, இமா புகாரியும் இமா முஸ்லிமும் தங்களுடைய கிதாபுகளை பதிவு பண்றாங்க, மன் சல்லல் பருதைனி தஹலல் ஜன்னா, குளிர்ந்த ரெண்டு தொழுகைகளை யார் தொழுது விட்டாரோ தஹலல் ஜன்னா, அவர் நிச்சயமாக சொர்க்கத்திற்கே சென்று விட்டார். பருதைன்னு சொன்னா ரெண்டு குளிரான தொழுகைகளா? எந்த தொழுகையா? ஒன்னு வந்து சலாத்துல் அஸர், ரெண்டாவது சலாத்துல் ஃபஜ்ர். நம்ம வந்து பல பேர் தொழுகிறோம், எது மிஸ் ஆகும் தூக்கத்தினால? ஒன்னு ஃபஜ்ர் மிஸ் ஆகுது, ரெண்டு வந்து அஸர் மிஸ் ஆகுது. நபிகள் நாயகம் தெளிவா சொல்றாங்க, மன் சல்லல் பருதைன், யார் குளிரான ரெண்டு தொழுகைகளை தொழுது விட்டாரோ தஹலல் ஜன்னா, அவர் எங்க போயிட்டாரு? நிச்சயமா சொர்க்கத்துக்கே போயிட்டாரு என்பது வந்து ஒரு ஹதீஸ். இன்னொரு ஹதீஸ் வருது, இமா முஸ்லிம் மட்டுமே இந்த ஹதீஸ பதிவு பண்றாங்க, அபு ஸுஹைர் என்று சொல்லக்கூடிய சஹாபி இந்த செய்தி அறிவிப்பாங்க. ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்கிட்ட உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க, பல நல்ல பல செய்திகளை சஹாபாக்கள் சொல்லுவாங்க. அதுல அவங்க சொல்றாங்க, இந்த இப்னு அபு ஸுஹைர் என்ற சஹாபி சொல்றாங்க, சமீஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் சொன்ன நான் கேட்டேன். அவங்க சொல்ல எதை கேட்ட அப்படி சொன்ன, லைன் எலிஜன் நார் அஹதுன் ஸல்லா கபல துலுவை ஷம்ஸி வ கபல குரூபிஹா, லன் எலிஜன் நார், அவர் ஒருபோதும் நரகத்திற்கு செல்ல மாட்டார். அவர் என்ன செய்ய மாட்டாரா? நிச்சயமாக நரகத்திலே நுழைய மாட்டார். யாரா? ஸல்லா கபல துலுவை ஷம்ஸி, சூரியன் உதிப்பதற்கு முன்னால் தொழுதாரே அவரும், அது மட்டும் இல்லாம அது மறைவதற்கு முன்னால் ஒரு தொழுகையை தொழுதாரே, சூரியன் உதிப்பதற்கு முன்னாலேயே அது மறைவதற்கு முன்னாலே உள்ள தொழுகையை யாரு தொழுதாங்களோ அவர்கள் நிச்சயமாக நரகத்திற்கு செல்ல மாட்டார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்கல. அப்ப ரெண்டு தொழுகை, இந்த தொழுகை ஒன்னாவது ஃபஜ்ர், ரெண்டாவது வந்து அசருங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் வந்து அடுத்த ஆதாரம். அப்ப இந்த அருமை சகோதரர்களை, இது வந்து ஃபஜ்ருடைய தொழுகையுடைய மூணாவது சிறப்பு. நாலாவது சிறப்பு என்னவா சொன்ன, நீங்கள் ஃபஜ்ரு தொழுகைக்கு பள்ளி வாசலுக்கு சென்ற காரணத்தால், நீங்கள் தொழுது காரணத்தால் அல்லாஹ் உங்களை பார்த்து சந்தோஷப்படுவான். நம்ம யார சந்தோஷப்படுத்துறோம்? அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துறோம் என்ற ஹதீஸை அதே இமாம் புகாரி முஸ்லிமும் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா, மனிதனை பாதுகாப்பதற்காக, மனிதனை கண்காணிப்பதற்காக அல்லாஹ் முறை வைத்து என்ன செய்வானா, மலக்குகளை வந்து அனுப்பிவிடுவான். ஏற்கனவே பல மலக்குகள் வந்து உள்ள இருப்பாங்க, முன்கர் இருப்பாரு, அதாவது பல மலக்குகள் வந்து உள்ள இருப்பாங்க. பல மலக்குகள் வந்து உள்ள இருந்தாலே டெய்லி வந்து பகல் நேரத்தில் ஒருவனை கவனிப்பதற்காக, அதே மாதிரி இரவில் கவனிப்பதற்காக ஒரு மலைக்கு என்ன செய்வாங்க, ஒரு மலைக்கு வந்து பகல்ல வந்து பார்ப்பாங்களா கவனிப்பாங்களா, இன்னொரு மலைக்கு வந்து இரவுல கவனிப்பாங்களா. அதை பத்தி ஹதீஸ் வருது, மலாயிக்கத்துன் பில்லைலி வ மலாயிக்கத்துன் பின்னஹார், உங்களை கண்காணிக்க இரண்டு மலக்குகளை அல்லாஹ் நியமித்திருக்கிறான். ஒரு மலக்கு எப்ப வருவாங்களான்னு சொன்னா, நம்ம ஃபஜ்ரு துலுஹைக்கு பள்ளிக்கு போறோம் பாருங்க, ஃபஜ்ருடைய நேரம், அந்த நேரத்துல காலையில் கண்காணிக்க கூடிய மலக்கு நம்மிடத்திலே வந்து விடுவார், நம்மோடு அவர் இணைந்து விடுவார். அவர் காலையில ஃபஜ்ரு துலுஹை நேரத்துல நம்மோடு இணைந்து நம்ம என்ன பேசுறோம், என்ன செய்யறோம், என்ன யோசிக்கிறோம், எல்லாத்தையும் என்ன செய்வாரு, அவர் வந்து லிஸ்ட் போடுவாரு. லிஸ்ட் போட்டு எதுவரை போடுவாரா அப்படின்னு சொன்ன, அசரு நேரம் வருது பாருங்க, அசரு சலா, அதுவரை அவர் கண்காணிப்பாரு. அசரு நேரத்தில் அடுத்த மலைக்கு மேலே இங்க வருவாரா, அடுத்த மலைக்கு வந்த உடனே காலையில கண்காணிச்சாரு பாருங்க, அவர் எங்க போயிருவாரு, மறுபடியும் மேல அல்லாட்ட போயிருவாரு. அசர்ல வந்தாரு, அவர் சுபுகோர என்ன செய்வாரு, நம்மை கண்காணித்துக் கொண்டிருப்பார் என்ற ஒரு ஹதீஸ் வருது. அந்த ஹதீஸ்களை நீங்கள் பார்த்தால், மலாயிக்கத்துன் பில் லைலி வ மலாயிக்கத்துன் பின்னஹார், இரவில் உங்களை கவனிப்பதற்காக சில மலக்குகளையும் பகலில் கண்காணிக்க சில மலக்குகளையும் உங்களுக்கு அல்லாஹ் சாட்டி விடுவான். சாட்டினவனையே அந்த ரெண்டு மலக்குமார்கள் எஜித்தமியோன ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை சந்தித்துக் கொள்வார்கள். எப்பவெல்லாம் சந்திப்பாங்க, ஃபஜ்ருலையும் சந்திப்பாங்க, அசர்லையும் சந்திப்பாங்க. அப்ப காலையில வந்த மலக்கு அசர்ல வந்து டியூட்டியை முடிச்சுட்டு அல்லாட்ட போராட பாருங்க. அப்ப அல்லாஹ்விடத்திலே போகும்போது அந்த மலக்கிட்ட அல்லாஹ் கேட்பானா, கைஃப தரக்தும் இபாதி, என்னுடைய மலக்குமார்களே, நீங்கள் கண்காணித்த அந்த அடியானை நீங்க எப்படி விட்டுட்டு வந்தீங்க, நீங்க அவரை விட்டுட்டு வந்தீங்களா இல்லையா, அவரை விட்டு விட்டு நீங்கள் வரும்போது என் அடியான் என்ன செய்து கொண்டிருந்தான் என்று எல்லாத்தையும் அறிந்த அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த மலக்கிட்ட வந்து கேள்வி கேட்பா. கேட்டா அந்த மலக்கு பதில் சொல்லுவாங்களா, வஹும் யுஸல்லூன தரக்கனாகும் வகும் யுசல்லூன், நாங்கள் அவரை விட்டு விட்டு வரும்போது அவர் தொழுது கொண்டிருந்தார். எந்த தொழுக, அசர் தொழுக, விட்டுட்டு வரும்போது, நாங்கள் அவரை விட்டு விட்டு வரும்போது தரக்கனாகும் வகும் யுசல்லூன், அவரை நாங்கள் விட்டு விட்டு வரும்போது அவர் தொழுத வண்ணமாக இருந்தார். விட்டு விட்டு வருவது மாத்திரம் அல்ல, வாத்தையினாகும் வகும் யுசல்லூன், நாங்கள் எப்போது அவரை பெற்றுக் கொண்டோமோ அவரை அடைந்தோமோ அப்பமா என்ன செஞ்சாரு, அவர் தொழுது கொண்டிருந்தார். நாங்கள் அவரை அடையும் போதும் அவரை விட்டு விட்டு வரும் போதும் அவர் தொழுத வண்ணமாகவே இருந்தார் என்று அந்த ரெண்டு மலக்குமார்களும் அல்லாவிடத்திலே சொல்லுவதாக நபிகள் நாங்கள் சொல்லி காட்டுறாங்களே. அப்ப என் அருமை சகோதரர்களே, என்னுடைய அடியான் வந்து எப்படி இருக்கிறான், நீங்க அவனை பார்க்கும் போது என்ன செஞ்சா, அவனை விட்டுட்டு வரும்போது என்ன செஞ்சா என்று அல்லாஹ் கேட்கும் போது இந்த மலக்கு என்ன செய்வாங்க, என்ன சொல்லுவாங்க, யாரெல்லாம் அவனை நாங்க பார்க்கும் போது அடையும் போது அவன் தொழுது கொண்டிருந்தான், அவனை விட்டு விட்டு வரும்போது அவன் தொழுது கொண்டிருந்தான் என்று இவன் சொல்லுவான். இதை கேட்டு அல்லாஹ் சந்தோஷப்படுவான் என்று ஹதீஸ் வருது. அப்ப என் அருமை சகோதரர்களே, இந்த ஃபஜ்ருடைய நாலாவது சிறப்பு சொன்ன நம்ம வந்து அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அஞ்சாவது சிறப்பு என்ன அப்படின்னு சொன்ன, அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துவது மாத்திரமல்ல, அன்றைக்கு வந்து நம்ம சந்தோஷமா நிம்மதியா இருக்க முடியும், அன்றைய பொழுது வந்து உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷமான பொழுதாக அல்லாஹ் ஆக்கி வைப்பான். அது மாத்திரம் அல்லாமல் அன்றைய பொழுதை நஷீதுன், ஒரு சுறுசுறுப்பான ஒரு நாளாக, ஒரு சோம்பேறியான ஒரு நாளா இல்லாம அன்னைக்கு என்னவா இருக்கேன், அது வந்து உங்களுக்கு ஒரு நஷீத்தா இருக்கு, ஒரு சுறுசுறுப்பா இருக்கு என்ற ஒரு செய்தியை இமாம் புகாரி பதிவு பண்றாங்க. டெய்லி நம்ம எல்லாரும் நைட்ல தூங்கும் போது, அதாவது ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் எல்லோரும் நீங்கள் தூங்கும் போது, நீங்கள் தூங்குவதற்கு முன்னால நீங்கள் உறங்குவதற்கு முன்னால் உங்களுடைய தலைகளுக்கு பின்னால் ஷைத்தான் மூன்று முடிச்சுகளை போடுகிறான். ஒரு ஆம்புல தூங்குறாலும் சரி, ஒரு பொம்புல தூங்குறாலும் சரி, தூங்குறதுக்கு முன்னால் ஷைத்தான் என்ன செய்வானா, மூன்று முடிச்சுகளை போடுகிறான். மூணு முடிச்சுகளை போட்டுவிட்டு செய்தா என்ன செய்வான் சொன்ன, இதை அவிழ்க்க விடாமல் பார்த்துக் கொள்வான். மூணு முடிச்சையும் போட்டுவான் நைட்ல, அது அவுக்காம என்ன செய்வான், அவன் பார்த்துக் கொள்வான். ஒரு நல்ல விசுவாசியை பொறுத்தவரை, ஒரு சொர்க்கவாசியை பொறுத்தவரைக்கு செய்தான் போட்ட அந்த மூணு முடிச்சுகளை அவிழ்த்து தூர எரிந்து விடுவான். ஒரு கெட்டவன், ஒரு பாவி, ஒரு நரகவாசி செய்தான் போட்ட அந்த முடிச்சுகளை அவிழ்க்க மாட்டான் என்று சொல்லிவிட்டு மூன்று முடிச்சுகளை எப்படி அவுப்பானான்னு சொன்னா, செய்தா மூணு முடிச்சுகளை போட்டுறான், நல்லா தூங்க வைக்கலாம், நல்லா தூக்க வர தூங்கிக்கிட்டு இருக்கும் போது இடையில சுபுகுக்கு முன்னால ஒண்ணுக்கு ரெண்டுக்கு போக முழிப்ப பாருங்க. முழிக்கும் போது அந்த சுபுடைய பாங்க கேட்கிற பாருங்க, அது பாங்க சொல்லக்கூடிய டைம் ஒரு 5-10 நிமிஷம் இருக்கு பாருங்க. அப்ப சைத்தான மல்ட்ட சொல்லுவானா, அரைக்க வக்தும் தவியிலும், இன்னும் தவியிலான வக்து இருக்கிறது, இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்குது. அவன் என்ன சொல்லுவான், இன்னும் ஒரு 5 நிமிஷம் பாக்கி இருக்குப்பா, அல்லது இப்பதான் பாங்க சொல்றாங்க, இகாமத்துக்கு வந்து அரை மணி நேரம் பாக்கி இருக்குது என்று சொல்லி அந்த சின்ன ஒரு நேரத்தை பெரிய நேரமாக சைத்தான் காட்டுவான். அது மாத்திரம் அல்ல, சுபுக சமயத்தில் உங்களை சைத்தான் தட்டி கொடுப்பான். தட்டி கொடுத்து என்ன செய்வான், நீ எந்திரிச்சிடாத, நீ சுபுக்கு பள்ளிவாசலுக்கு போயிடாத, போய்விட்டால் நான் தோத்து போயிருவேன், நான் போட்ட முடிச்சுகள் அவிழ்க்கப்படே என்று சொல்லி அந்த சுபுக சமயத்திலே தட்டி கொடுத்து அவன் சொல்லுவானாம், அலைக்க வக்தும் தவியிலும், இன்னும் தவியிலான வக்து இருக்கிறது. அதனால தான் நமக்கு படுத்த உனையும் 10 மணிக்கு 12 மணிக்கு படுப்போம், படுத்தா வந்து தூக்கம் வராது, பிறண்டு பிறண்டு படுப்போம், ஒரு 1 மணி 1.5 மணிக்கு அரைகுறைய தூக்கம் வரும். சுபுக்கு பாங்க சொல்லக்கூடிய ஒரு 3 மணி 3.5 மணிக்கு பாத்தியலாக்கு தூக்கம் அப்படி வரும். அலாரம் வச்சாலும் சரி, என்ன வச்சாலும் சரி, தூக்கம் பயங்கரமா சுக்குது. இது யாருடைய வேலைங்கிறிய, சைத்தானுடைய வேலை. அப்ப அவன் சொல்வான், அலைக்க வக்தும் தவியிலும், இன்னும் தவியிலான வக்து இருக்கிறது என்று சொல்லி நல்லா தூங்க வைப்பான். எது வர தூங்க வைப்பான், நம்ம பல பேர் தூங்குறோம் பாருங்க, இன்னைக்கு தூங்குறோம் பாருங்க, 8 மணி 7 மணி அந்த கம்பெனிக்கு டியூட்டி என்னவோ அதான் டைம் இருக்கு. கம்பெனி டைம் டியூட்டி வந்து 9 மணின்னு சொன்னா ஒரு 8 மணிக்கு அலாரம் வைக்கலாமே, 8 மணிக்கு முழிச்சு குளிச்சு கிழிச்சிட்டு ஒரு 8.5 மணிக்கு கம்பெனிக்கு போறதுக்கு முன்னால 2.5 துழுதுபுடி போயிடலாமே என்று வைக்கிற பாருங்க. அப்ப சைத்தா என்ன செய்வான் சொன்ன, சூரியன் எப்போ உதிக்கி ஃபஜ்ர் நேரம் வந்து, ஃபஜ்ருடைய கடைசி நேரம் இது, சூரியன் உதிப்பது, சூரிய உதிச்ச உடனே சைத்தா வந்து உங்களை விட்டுட்டு போயிருவான், இதுக்கு மேல நீ முழிச்சுக்கு எதுவும் பண்ணிட்டு போயிக்க அப்படின்னு என்ன செஞ்சிருவான், அவன் விட்டுட்டு போயிருவான். எவன் சூரியன் உதிக்கும் வரை அவன் தூங்கி கொண்டிருந்தானோ, அவன் எழுந்து பள்ளிவாசலுக்கு செல்லவில்லையோ, அவன் சுபு தொழுகையை தொழவில்லையோ, அவன் நரகவாசியாக இருக்கிறான், அவன் பாவியாக கெட்டவனாக முனாஃபிக்காக இருக்கிறான். நல்லவன் என்ன செய்வான் தெரியுமா, சுபுகு நேரம் வந்துவிட்டால் ஷைத்தான் போட்ட அந்த 3 முடிச்சுகளை அவிழ்க்க முற்படுவான். எப்படி அவுப்பானா, சுபுகு டைம் வந்துருது, முழிக்கிறான், முழிச்சவனையே காலையில் ஓதக்கூடிய அந்த துவாவை ஓதிவிட்டால் அவன் போட்ட முதல் முடிச்சு அவிழ்க்கப்படுகிறது. என்னதுவா காலையில முடிச்சவனையே, அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூத்து வாஹியா, அது இல்லையோ, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பாதமா அமாத்தனா வ இலைஹி நுஷூர். அப்ப அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பாதமா அமாத்தனா வ இலைஹி நுஷூர் என்ற இந்த துஆவை ஓதிவிட்டால் சைத்தான் போட்ட முதல் முடிச்சு அவுந்து போயிறேன். அப்ப டெய்லி என்ன செய்யணும், டெய்லி காலையில முடிச்சவனையே அந்த சைத்தானுடைய ஞாபகம் வரணும், ஆஹா படுக்க போறோம், நைட்ல வந்து ஒரு 10 மணிக்கு படுக்கிறோமா 12 மணிக்கு படுக்கிறோமா, அப்ப படுக்கிறதுக்கு முன்னால் தூங்குறதுக்கு முன்னால சைத்தான முட்டை அடிச்சுக்கிறோமோ இல்லையோ, தலையில முடி இருக்குதோ இல்லையோ, மார்க்க பிரகாரம் சைத்தான வந்து 3 முடிச்சுகளை போட்டான், அவன் போட்ட 3 முடிச்சுகளையும் நம்ம அவுத்தே தீரனே. அவன் முதல் முடிச்சு நம்ம வந்து முழிச்ச உனையும் அப்படி படுத்த வண்ணமாக இதை ஓதிக்கலாம், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பாதமா அமாத்தனா வ இலைஹி நுஷூர் என்று நீங்கள் ஓதிவிட்டால் அவன் போட்ட முதல் முடிச்சு அவிழ்க்கப்படுகிறது. ரெண்டாவது முடிச்சு படுத்துக்கிட்டே ஓதிப்புட்டு அலாரம் அடிக்கி ஓங்கி மண்டையில ஒரு தட்டு தட்டி அப்படியே தூங்கிட்டமாக்கேன், 2 முடிச்சு என்ன செய்ய பாக்கியா இருந்துகிட்டு இருக்கேன். அப்புறம் உள்ள 2 முடிச்சு நீங்க அவுப்பதா இருந்தா எந்திரிச்சு கரெக்டா நீங்க பாத்ரூமுக்கு போகணும், ஒது செய்யணும், ஒது செஞ்சா தூக்கம் போயிருமே, ஒது செய்யறிய, நீங்கள் ஒது செய்து விட்டு ஓதக்கூடிய துவா இருக்கு பாருங்க, என்ன துவா, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு என்பதையும் நீங்கள் ஓதிவிட்டால் ஷைத்தான் போட்ட 2வது முடிச்சு அவிழ்க்கப்படுகிறது. 3வது முடிச்சு எப்போ அவர் முடி சொன்னா, நீங்கள் பள்ளி வாசலுக்கு சென்று இமாம் ஜமாத்தோடு அந்த தொழுகையை நீங்கள் முடித்தால் அவன் போட்ட 3வது முடிச்சு அவிழ்க்கப்படுகிறது. 3 முடிச்சுகள் அவிழ்க்கப்பட்டு அன்றைய பொழுதை உங்களுக்கு மசூரூரன் சந்தோஷமான ஒரு நாளாக அன்றைய நாளை உங்களுக்கு அல்லாஹ் ஆக்கி வைப்பான். அது மாத்திரமல்லாமல் சோம்பேறித்தனங்கள் எல்லாம் இல்லாமல் அன்றைய பொழுத வந்து உங்களுக்கு ஒரு நசீத்தாக ஒரு சுறுசுறுப்பா அல்லாஹ் ஆக்கி வைப்பான் என்று ஹதீஸ் வருது. அப்ப இந்த சுபுஹு துலூரனால 5வது ஃபாயிதா என்னன்னு சொன்னா, நம்ம நரகத்தை விட்டு தப்பிச்சுக்கிட்டோம். தப்பிச்சுக்கிட்டது மட்டும் இல்லாம அன்னைக்கு நீங்க சோம்பேறியா இருக்க மாட்டீங்க, அன்னைக்கு நீங்க கவலையா இருக்க மாட்டீங்க, அன்னைக்கு வந்து உங்களை அல்லாஹ் சந்தோஷப்படுவான், சந்தோஷப்படுத்துவான், அன்னைக்கு வந்து உங்களுக்கு அல்லாஹ் சுறுசுறுப்பு ஆக்கி வைப்பான் என்பது வந்து அஞ்சாவது செய்தி. ஆறாவது செய்தி என்னவா அப்படின்னு சொன்னா, நீங்கள் சுபூத் தொழக்கூடிய காரணத்தால உங்களை மறுமையில எந்த அளவுக்கு அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான், எந்த அளவுக்கு உங்களை அல்லாஹ் சந்தோஷப்படுத்துவான்னு சொன்னா, நம்ம இன்னைக்கு பண்றோமா இல்லையா, சவுதியில கஷ்டப்பட்டு வந்து இங்க வந்து சம்பாதிச்சு ஊர்ல போய் ஒரு இடத்தை வாங்கிட்டமாக்கே, அது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா இல்லையா? சந்தோஷமா இருக்கேன். போகும்போது மனைவிக்கு வந்து ஒரு அஞ்சு பத்து பவுன் நகை வாங்கிட்டு போவோம், அதாவது என்னைய மாதிரி மக்களா இருந்து அஞ்சு பத்து பவுன், உங்களை மாதிரி மக்கள் ஒரு ஒரு ஐம்பது நூறு பவுன், அவங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி. அப்ப நம்ம போகும்போது வந்து வசதிக்கு தகுந்த மாதிரி வாங்கிட்டு போற பாருங்க, அந்த அந்த கோல்டு அந்த தங்கம் பார்த்து பார்த்து அப்படி பூரிச்சு போவோம். அதை பார்த்து அப்படி பூரிச்சு போறது, மனைவி வீட்டை போய் குடுக்கறது, வெக்கேஷனே பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கேன், அவள்கிட்ட போய் குடுக்கறது, அவங்க அதை பார்த்து சந்தோஷப்படுறது, அது எவ்வளவு பெரிய சந்தோஷம். அப்ப தங்கத்தை வாங்கினா சந்தோஷப்படுறோம், இடத்தை வாங்கினா சந்தோஷப்படுறோம், அதை விட ஊர்ல போய் ஒரு வீடு கட்டி வந்துட்டா இன்னும் பெரிய சந்தோஷப்படுறோம். அப்ப ஊர்ல சொத்து பத்துகள் வாங்குவது சந்தோஷமா சந்தோஷம் இல்லையா? பெரிய ஒரு சந்தோஷம். இந்த சந்தோஷத்தை விட நாளை மறுமையில உங்களை அல்லாஹ் இன்னும் அதிகமாக சந்தோஷப்படுத்துவான். எதை கொண்டு சந்தோஷப்படுத்துவானா? இந்த உலகத்தில நீங்கள் தூக்கத்தை தியாகம் செய்து ஃபஜ்ர் துலுகைக்கு பள்ளிவாசலுக்கு சென்று நீங்கள் ஃபஜ்ரை துலுதால் இந்த உலகத்தில் பட்ட சந்தோஷத்தை விட பன்மடங்கான சந்தோஷத்தை நாளை மறுமையிலே உங்களுக்கு அல்லாஹ் தருவான். அந்த சந்தோஷத்தின் பிரதிபலிப்பாக ஜன்னத்தை உங்களுக்கு அல்லாஹ் தருவான் என்று ஒரு ஹதீஸ் வருது. அந்த ஹதீஸ் எப்படிலாம் அவர் சொன்னார் ரசூலா சொல்லி காட்டுவாங்க. சுபுஹுடைய அந்த துலுகை இருக்கு பாருங்க, சுபுஹுடைய துலுகையுடைய சிறப்பு, இஷா துலுகையுடைய சிறப்பை நீங்கள் அறிந்திருந்தால் லா லவ் யஅலமூன மா ஃபீஹிமா லா அதௌஹுமா வலவ் ஹபுவன். சுபுஹுக்கு பள்ளிக்கு போறனால கிடைக்கக்கூடிய அந்த ஃபாயிதா, மறுமையில் கிடைக்கக்கூடிய ஃபாயிதாவை ஒருவன் இம்மையில் அறிந்து விட்டால், அது மாதிரி இஷா துலுகைக்கு பள்ளிக்கு போய் துலுறான் பாருங்க, அதனுடைய சிறப்பை, மறுமையில் கிடைக்கக்கூடிய அந்த சிறப்பை, அந்த சந்தோஷத்தை இம்மையில் ஒருவன் அடைந்து விட்டால் அவன் என்ன செய்வானாம்? லதைனாகுமா, அவன் பள்ளி வாசலுக்கு வரவு ஹபுவன், கால் இல்லாத ஊனமாக இருந்தாலும் தவழ்ந்து கொண்டாவது பள்ளி வாசலுக்கு செல்லுவான். எப்ப செல்லுவானா? ஃபஜ்ர் துலுவுறனால மறுமையில இவனை எவ்வளவுக்கு அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான், எவ்வளவுக்கு சந்தோஷப்படுத்துவான், இவன் எவ்வளவு சந்தோஷப்படுவான் என்பதை ஒரு அடியான் இம்மையில இம்மையில் அறிந்திருந்தால் அவன் என்ன செய்வான்? எவனுமே வீட்டிலே படுத்து கொண்டு தூங்க மாட்டான். அவன் காலி இல்லாத நொண்டியாக இருந்தாலும் சரி, முடவனாக ஊனமாக இருந்தாலும் சரி, தவழ்ந்து கொண்டாவது பள்ளி வாசலுக்கு போய் சேருவான், பள்ளி வாசலுக்கு போய் இமாம் ஜமாத்தா துழுவான் என்று ஹதீஸ் வருத. அப்ப என் அருமை சகோதரர்களே, நாளை மறுமையில் நம்ம அதிகமா சந்தோஷப்படணும் சொன்னா என்ன செய்யணும்? இம்மையில சின்ன ஒரு தியாகம் செஞ்சு இந்த ஃபஜ்ருக்கு போகணுங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் வந்து அடுத்த ஆதாரம். அது மட்டும் இல்லாம என் அருமை தாய்மார்களே, என் அருமை சகோதரிகளே, பெண்களை பொறுத்தவரை ஒரு ஹதீஸ் வருது. ரஹிமல்லாஹு இம்ராத்தன், அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக, அந்த பெண்ணின் மீது அல்லாஹ் கருணை காட்டுவானாக என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில பெண்களுக்கு வந்து துவா செய்யறாங்க. எந்த பெண்களுக்கு? சுபுகு நேரம் வந்துவிட்டால் எந்த பெண் கணவனை எழுப்புகிறாளோ அவன் எழுப்பி அவள் எழுப்பி சில கணவன் வந்து எந்திரிக்க மாட்டான். அப்படி எந்திரிக்காத காரணத்தால அந்த மனைவி என்ன செய்வாளா? தண்ணீரை எடுத்து அவருடைய முகத்திலே தெளிப்பாள். தண்ணீரை தெளித்தாவது கணவனை எழுப்பி பள்ளி வாசலுக்கு அனுப்பக்கூடிய பெண்ணின் மீது அல்லாஹ் அருள் புரிவானாக, அந்த பெண்ணின் மீது அல்லாஹ் பாசம் காட்டுவானாக, அந்த பெண்ணுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பானாக என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில பெண்களுக்காக துவா செஞ்சாங்களே. எந்த பெண்களுக்காக? எந்த பெண் சுபுகு நேரத்தில் அவர்களும் ஒழித்து அவங்க தொழுதா மட்டும் பத்தாது, பல பெண்கள் தொழுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அவர்கள் தொழுது அவங்க தொழுவாங்க, கணவன் பாட்டில் தூங்கிட்டு இருப்பான், அதை பத்தி பெருசா எடுக்க மாட்டாங்க. கணவன் தூங்கி கொண்டிருந்தால் முதல்ல வந்து மரியாதையை நீங்க எழுப்பி விடுங்க, சும்மா நீங்க தட்டி விட்டு எழுப்பி விடுங்க. தட்டி அவன் எந்திரிக்கவில்லை சொன்னா என்ன செய்யுங்க? நீங்க தண்ணிய துளிங்க. ஒருவேளை தண்ணிய துளிச்சு முழிக்க என்ன செய்யுங்க? தண்ணிய ஊத்துங்க. அகமது அந்த ஹதீஸுடைய ஃபாயிதா என்னன்னு சொன்னா, மொத்தத்தில் அவனை எழுப்பி பள்ளிவாசலுக்கு அனுப்பினான். அவனை எழுப்பி நீங்கள் பள்ளிவாசலுக்கு அனுப்பிவிட்டால் ரஹிம் அல்லாஹ் இம்ராத்தன், அந்த பெண்ணின் மீது அல்லாஹ் அருள் புரிவானாக என நபிகள் நாய் துவா செஞ்சுக்கிறாங்க. அப்ப என் அருமை சகோதரர்களை, இந்த சுபுவுடைய சிறப்பை பற்றி ஏழு செய்திகளை நான் சொல்லுகிறேன். இந்த சுபுவுடைய சிறப்புக்கு இந்த ஏழு ஹதீஸுகள் ஆதாரம். மட்டுமில்லாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில பேரை வந்து லானத்து பண்றாங்க, சில பேரை வந்து எச்சரிக்கை செய்யறாங்க. சுபுக வந்து விடுறனால என்னென்ன நஷ்டம், என்னென்ன தண்டனை ரசூல்லா எப்பெல்லாம் எச்சரிக்கை செஞ்சாங்க என்று சொன்னால், பொதுவாக எல்லாருக்கும் தெரியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரையுமே வந்து சபிக்க மாட்டாங்க, யாரையும் லானத்து பண்ண மாட்டாங்க. அவங்க அவங்களே சொல்லுவாங்க, என்னை லானத்து செய்ய அல்லாஹ் அனுப்பவில்லை, வமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன், அகிலத்தின் அருள் குறையாக என்ன அல்லாஹ் அனுப்புறானே தவிர, ரஹமத்தா அல்லாஹ் அனுப்புறானே தவிர எதுவும் அனுப்பல, என்னை அல்லாஹ் லானத்தை அனுப்பல. எந்த அளவுக்கு சொல்லுவாங்க, மக்கத்து காபிர்கள் மக்காவில் அடிச்சு உதச்சு படாது பாடுபடுத்தினாங்களே, அந்த கொடுமை தாங்க முடியாமல் சில சஹாபாக்கள் கேட்டுக் கொள்வார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, வேதனை தாங்க முடியவில்லை, கொடுமை தாங்க முடியவில்லை, சித்திரவதை தாங்க முடியவில்லை, அவர்களுக்கு எதிராக நீங்கள் பதுவா செய்யுங்கள் என்றெல்லாம் சொல்லும் போது நபிகள் நாயகம் சொன்ன வார்த்தை என்ன, என்னை லானத் செய்வதற்காக அல்லாஹ் அனுப்பவில்லை, ரஹமத்தாக நான் அல்லாஹ் அனுப்பியிருக்கிறேன், அவங்களுக்காக நான் துவா செய்வேன் தவிர என்ன செய்ய மாட்டேன், பதுவா பண்ண மாட்டேன் என்று சொன்ன ஹதீஸுகளை எல்லாம் நீங்கள் கிதாபுகளே பார்க்கலாம். ஆனாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில பேருக்கு எதிராக வந்து லானத் பண்ணாங்க, பதுவா பண்ணாங்க. யாருக்கு எதிராக, யாரு வந்து துலுகையுடைய டயத்தில் துலாமல் அதை விட்டு வேற நேரத்தில் துலுகுறாங்களோ, சுபுகுடைய டயத்தில் சுபுக துலுவாம எட்டு மணிக்கு துலுகுறாங்களோ, லுகருடைய நேரத்தில் லுகர துலுவாம அசல்ல துலுகுறாங்களோ, அந்தந்த வக்தில் அதை துலாமல் யாரு விட்டு விட்டு துலுதாங்களோ அவர்கள் நாசமாகட்டும், அவருடைய கபூரை நரக நெருப்பை கொண்டு அல்ல நிரப்புவானாக, வீடுகளை நரகமாக அல்ல ஆக்குவானாக. என்ன பண்றாங்க, யாரு டயம் விட்டு துழுதாங்களோ, டயத்துல கரெக்டா துழுவாம குர்ஆன்ல சொல்லா சொல்லி காட்டுறான், இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாப மௌகூதா, இன்ன ஸலாத்த நிச்சயமாக துழுகை என்பது கானத் அலல் முஃமினீன கிதாபன் மௌகூதன், குறிப்பிட்ட வக்தில் கடமையாக்கப்பட்டுள்ளது. வெறுமனை துழுகை ஃபர்து மாத்திரம் அல்ல, கடமை மாத்திரம் அல்ல, ஒவ்வொருக்கும் ஒரு வக்த் இருக்கிறது. இந்த வக்தில நீ துழுவனே, இது ஆரம்ப வக்தி, இது கடைசி வக்தி, இந்த துலுகைக்கு இது ஆரம்ப இது கடைசி, இந்த ஹதீஸ் இருக்கா இல்லையா. அவ வக்தில் துலாமல் யாரு வக்தை விட்டு அவன் துழுதானோ அவன் நாசமாகட்டும். அது மட்டுமில்லாம அவன் துழுவுறதுக்கு கரெக்டா அந்த வக்தில துழுவுறதுக்கு எவன் ஒருவன் தடையாக இருந்தாரோ அவனும் நாசமாகட்டும். யாரு துழுவலையோ அவனு நாசமா போகட்டேன், துழுவாம இருக்கிறது காரணமா இருந்தா பாருங்க அவனு நாசமா போகட்டேன். எப்படி ஹதீஸ் வரும்னு சொன்னா, ஹிஜ்ரி ஐந்தாம் ஆண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகல் போரை சந்திப்பாங்க. அகல் போருடைய உச்சகட்டத்தில் சஹாபாக்களுக்கு வந்து துழுவ முடியாது. எந்த துழுகம் மிஸ் ஆயிரே, லுஹர் துழுகை வந்து மிஸ் ஆகும், லுஹர் துழு இருக்க மாட்டாங்க. லுஹர் நேரம் வரும், லுஹர் நேரம் போய் போருடைய உச்சகட்டம் துழுவ முடியாது. அப்ப லுஹர் நேரம் போய் வந்துரு அசர துழுவ முடியாது, இதாவே மகரிபு டைம் ஆயிரேன், மகரிபுல அந்த இருட்டில் வந்து போர் செய்ய முடியாது, போர் வந்து நின்று போயிடுறேன். போர் நின்று போன உடனே சஹாபாக்கள் ரொம்ப ஆதங்கப்படுவாங்க, ரொம்ப கவலைப்படுவாங்க. உதாரணமாக உமர் அலி அல்லாஹு அனுஹு அவங்க ஆதங்கப்பட்டு சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, துலுகை விடுபட்டு விட்டது, நம்மால் துலுகையை லுஹரை நம்மால் தொழ முடியவில்லை, அசரையும் தொழ முடியவில்லை, லுஹர் நேரமும் அசர் நேரமும் போய்விட்டதே, அதற்கு நாம் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்று கவலையின் உச்சகட்டத்தில் உமர் அலி அல்லாஹு அனுஹு நபிகள் நாயகத்தை வந்து கேள்வி கேட்பாங்க. அதை கேட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உமருக்கு சொல்லுவாங்க, உமரே, மல அல்லாஹு புயூதஹும் வ குபூரஹும் நாரா, எவர்கள் துலுகை விஷயத்தில நம்மை தடுத்தார்களோ, லுஹருடைய நேரத்தில் லுஹர துலவுடாம யார் காரணமா இருந்தாங்களோ, அசருடைய டயத்தில் அசர துலவுடாம யார் காரணமா இருந்தார்களோ அவர்கள் நாசமாகட்டும், அவங்களுடைய கபரை நரக நெருப்பை கொண்டு அல்ல நிரப்பட்டேன், வயிற்று நிரப்பட்டேன், வீட்டை என்ன செய்யட்டேன், அல்லாஹ் வந்து நரகமா மாத்தட்டேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களுக்கு எதிராக பதுவா பண்ணாங்க என்றெல்லாம் ஹதீஸ் இருக்குது. அப்ப என் அருமை சகோதரர்களே, நேரம் விட்டு நேரம் நீங்கள் துழுவது இஸ்லாத்துல பாவ பெரிய ஒரு குற்றம் என்பது வந்து முதல் செய்தி. ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்ன, ஒரு ஆள் இன்னைக்கு நடைமுறையில பேசும்போது ஒரு அப்துல்லாவ ஒரு அப்துல் ரஹ்மான ஒரு முஸ்லிமை முனாஃபிக்குன்னு சொல்லிட்டமாக்கே, பெரிய கோபம் வருமா இல்லையா, பயங்கரமா ஆத்திரப்படுவானா இல்லையா? இஸ்லாம் தெளிவா சொல்லுது முனாஃபிக்கின் சில அடையாளங்கள். அதுல ஒரு அடையாளம் என்னவா அப்படின்னு சொன்ன, பள்ளிவாசலுக்கு சென்று தொழுது விட்டு சுபுஹு துலுகை எவனுக்கு சகீலாக இருந்ததோ, எவனுக்கு பாரமாக சுமையாக இருந்ததோ, அந்த சுபுஹு பள்ளிவாசலுக்கு சென்று தொழவில்லையோ அவன் யாராக இருக்கிறான்? அவன் முனாஃபிக்காவே இருக்கிறான் என்று தெளிவாக ஹதீஸ் இருக்குது. அப்ப இரண்டாவது எச்சரிக்கை, எவன் சுபுஹுக்கு பள்ளிக்கு போவில்லையோ அவன் முனாஃபிக். என் அருமை சகோதரர்களே, நம்மளையே நம்ம வந்து கேள்வி கேட்டுக்கிறேன்னு நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் விசாரிப்பாங்க. அல்லாஹ் உங்களை விசாரிப்பதற்கு முன்னால், அல்லாஹ் உங்களை தண்டிப்பதற்கு முன்னால், நம்மை நாம் விசாரித்துக் கொண்டு இன்னைக்கு நாம சுபுஹு துலுகைக்கு பள்ளிக்கு போறோமா, நேற்று போனோமா, முந்தா நாள் போனோமா என்று மறுமையில் அல்லாஹ் விசாரிப்பதற்கு முன்னால, அங்கே அல்லாஹ் விசாரித்து விட்டால் நீங்க வந்து தௌபா செய்ய முடியாது, உங்களை திருத்திக் கொள்ள முடியாது, பரிகாரம் தேட முடியாது. ஆனால் இந்த உலகத்தை பொறுத்தவரை என்ன செய்து கொள்ளலாம்? யா அல்லாஹ், என்னை மன்னிப்பாயாக, என் மீது கருணை காட்டுவாயாக, இனிமே நான் கூடவே மாட்டேன் அல்லாஹ் சுபுஹு துலுகைய என்று நீங்கள் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்தால் அந்த தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். உங்களை மன்னிக்க அல்லாஹ் போதுமானவன் என்ற அடிப்படையில் யார் முனாஃபிக் யார் முஸ்லிம் என்று நீங்கள் புரிந்து கொண்டு, இன்றைக்கு நான் பள்ளிவாசலுக்கு சென்று சுபுகை துளவில்லையா, நேற்று பள்ளிவாசலுக்கு சென்று சுபுகை துளவில்லையா, சுபுகு துளைக்கு பள்ளிவாசலுக்கு செல்லக்கூடிய வழக்கம் இல்லையா, நான் ஒரு முனாஃபிக்காக இருக்கிறேன் என்று உங்களை நீங்களே சொல்லிக் கொள்ளுங்கள். உங்களை நீங்கள் சொல்லிக் கொண்டு, நான் இனிமேல் முனாஃபிக்காக இருக்க மாட்டேன், நான் உண்மையான முஸ்லிமா இருக்கிறேன். சுப்ஹானல்லாஹ், சஹாபாக்கள் இந்த முனாஃபிக் விஷயத்துல எந்த அளவுக்கு பயந்தாங்க தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபிட்ட முனாஃபிக்குடைய லிஸ்ட்டை வந்து பட்டியல் போட்டு கொடுப்பாங்க. ஹுதைஃபத்துல் யமான் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, ஹுதைஃபாங்கிற சஹாபிட்ட இவரை வந்து முனாஃபிக்கு. ஏன்னா ரசூலுல்லாஹி காலத்துல மதீனாவை பொறுத்தவரை பல முஸ்லிம்கள் வாழ்ந்தது போன்று சில முனாஃபிக்கள் என்ன செஞ்சாங்க, வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவங்களும் முஸ்லீம் மாதிரி நடிப்பாங்க, முஸ்லீம் மாதிரி பேசுவாங்க, முஸ்லீம் மாதிரி பள்ளிவாசலுக்கு வருவாங்க, போருக்கூட வருவாங்க. ஆனா உச்சகட்ட போர்ல வந்து பின் வாங்கிடுவாங்க. போருக்கு எந்த நோக்கத்துல வருவாங்கிறத குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். முஸ்லீம்களை வந்து ஜெயிச்சுட்டா அந்த கனிமத்து பொருள் கிடைக்க பாருங்க, அந்த இம்மைக்காக கனிமத்து பொருளுக்காக போருக்கெல்லாம் வருவாங்க என்று வரலாறுகளை பார்க்கிறோம். அன்னைக்கு சில முனாஃபிக்கள் இருந்தாங்க. அந்த முனாஃபிக்களுடைய வேலை என்னவா, அவன் வந்து சுபுஹுக்கு வந்து கரெக்டா வரமாட்டான். அப்ப சஹாபாக்கள் பேசிக்கிறாங்களா, சுபுஹு துலுகைக்கு பிறகு சஹாபாக்கள் திரும்பி உட்காருவாங்களா, திரும்பி உட்கார்ந்து பேசுவாங்களா? மிகச்சிறந்த ஒரு சஹாபி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இவங்க சொல்லி காட்டுறாங்க, நாங்கெல்லாம் சுபுஹு துலுகைக்கு பிறகு திரும்பி உட்கார்ந்து அப்படி பேசிக்கிட்டு இருப்போம். பேசும்போது நாங்க நினைப்போம், இன்னைக்கு இவர் சுபுஹுக்கு வரல, இன்னைக்கு அவர் வரல, இவர் வரல. எவரெல்லாம் இன்றைக்கு சுபுஹுக்கு வரவில்லையோ அவர் ஒரு முனாஃபிக்காக இருக்கிறார் என்று நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்வோம். அப்ப முனாஃபிக்கு என்ன அடையாளம்? அன்னைக்கு சுபுஹுக்கு இசாவுக்குலாம் வந்திருப்பான், அலுஹருக்குலாம் வந்துருவான். எவன் சுபுஹுக்கு வரவில்லையோ அவன் முனாஃபிக்காக இருக்கிறான் என்று ஹதீஸ் வருது. இல்ல சஹாபாக்கள் முனாஃபிக்கு விஷயத்துல பயந்தது ஹுதைஃபத்துல் யமான்ங்கிற சஹாபி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்க எல்லாம் முனாஃபிக்னு சொல்லிட்டு ஒரு பட்டியல போட்டு அவர் கையில கொடுத்துருவாங்க. கொடுத்து விட்டால் இது சஹாபாக்கள் கேள்விப்படுவாங்க, ரசூல்லா முனாஃபிக் லிஸ்ட போட்டு கொடுத்துட்டாங்க, அது வந்து ஹுதைஃபத்துல் யமான் கையில இருக்குது என்று பதறி போன பெரிய பெரிய சஹாபாக்கள். எப்படிப்பட்ட சஹாபாக்கள்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க பதறி போய் அவர்கிட்ட போய் கேட்பாங்க, ஹுதைஃபாவே, ரசூல்லா முனாஃபிக்குடைய லிஸ்ட உன்ட்ட கொடுத்தாங்க, அந்த லிஸ்ட் என்கிட்ட காட்டு, அதுல என் பேரும் இருக்குதா? கேக்குறது யாரு? உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அஷ்ரத்துல் முபஷிரீன், நடமாடும் சொர்க்கவாசி என்று சொல்லப்பட்ட மிகச்சிறந்த சஹாபி உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க கேட்பாங்க, முனாஃபிக்குடைய அந்த பட்டியலிலே என் பெயர் இருக்கிறதா என்று காட்டின்னு உமரே கேட்டாங்கன்னு சொன்ன. அப்ப இந்த நிஃபாக் விஷயத்தில், நயவஞ்சக விஷயத்தில் எவ்வளவு பெரிய சஹாபாக்கள் பயந்தாங்க யோசிச்சு பாருங்க. அப்ப என் அருமை சகோதரர்களே, யாரு ஃபஜ்ரு துலுகையில் அசால்ட்டா இருக்கிறோமோ அவன் முனாஃபிக்குங்கிறத நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாம வேற ஒரு ஹதீஸ் வரும், மன் தரக்கல் ஆசர ஃபகத் ஹபித் அமலுஹு. புகாரியுடைய ஹதீஸ், மன் தரக்கல் அசர, யார் அசர தொழுகையை விட்டு விட்டாரோ. அசர விடுறதுக்கு என்ன காரணம்? தூக்கம் காரணம். ஃபஜ்ர விடுறதுக்கு என்ன காரணம்? அதை விட தூக்க காரணம். அப்ப இந்த தூக்கத்தின் மிகுதியால் எவன் அசரையும் ஃபஜ்ரையும் விட்டு விட்டானோ, ஃபகத் ஹபித் அமலுஹு, அவன் செய்த ஏனைய அமல்களையும் அல்லாஹ் அழித்து விடுவான். நீங்க சுபுஹுக்கு போகலன்னு சொன்னா லுஹர தொழுதீங்களே, அல்லாஹ் நன்மையில ஏத்திருப்பானே, அது என்னவா போயிரு? அழிஞ்சு போயிரும். இஷாக்கு போனீங்களே, அது அழிஞ்சு போயிரும். ஃபகத் ஹபித் அமலுஹு, அவன் செய்த நன்மைகள், அவன் செய்த இபாதத்துகள் எல்லாம் அழிந்து நாசமாகி போய்விடும் என்று எச்சரிக்கை செய்யறாங்களே. அப்ப ஏற்கனவே துழுத அந்த துழுகையின் நன்மைகள் நமக்கு இருக்கணும், அதற்கு பகரமாக பரிபூர்ணமான சுருக்கத்தை அல்லாஹ் தர வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் லுஹர் துழுதால் மாத்திரம் பத்தாது, நீங்கள் மகரிபுக்கு சென்றால் மாத்திரம் பத்தாது, நீங்கள் அசரை கட்டாயமாக துழணும், ஃபஜ்ர கட்டாயமாக துழுவணும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி அந்த சுபுஹ உறனால கிடைக்கக்கூடிய நஷ்டத்தை பத்தி வேற ஒரு ஹதீஸ் வரே, நீங்கள் சுபுஹ துழுகைக்கு பள்ளி வாசலுக்கு செல்லவில்லை என்று சொன்னால் உங்களை வந்து ஷைத்தான் நஜீஸ் ஆக்கிடுவான், சைத்தான் அசுத்தப்படுத்துவான். புகாரியுடைய ஹதீஸு, பால ஷைத்தானு ஃபி உதுனைஹி, சுபுஹுக்கு நீங்கள் பள்ளிவாசலுக்கு செல்லவில்லை என்று சொன்னால் ஷைத்தான் செய்வானா? பால ஷைத்தானு ஃபி உதுனைஹி, உங்களுடைய ரெண்டு காதிகளிலும் ஷைத்தான் சிறுநீர் கழிக்கிறான். சுபுஹுக்கு போயிட்டா சுத்தமா இருப்போமா? சுபுஹுக்கு யாரு போகலையோ ஷைத்தான் செய்வானா? காதல வந்து ஒண்ணுக்கு இருப்பான். புகாரியுடைய ஹதீஸு, பால ஷைத்தானு ஃபி உதுனைஹி, உங்களுடைய ரெண்டு காதுகள்லயே ஷைத்தான் வந்து சிறுநீர் கழிக்கிறான், உங்களை ஷைத்தான் அசுத்தப்படுத்துறான் என்று ஹதீஸ் வருது. அப்ப நம்மள வந்து ஷைத்தான் அசுத்தப்படுத்தணுமா, நம்ம வந்து ஷைத்தான் அசுத்தப்படுத்தணுமா? நம்ம ஷைத்தான் அசுத்தப்படுத்தி நம்ம ஜெயிக்கணும்னு சொன்ன சுபுஹுக்கு போகணுங்கிறதுக்கு இந்த செய்திகள் எல்லாம் அழகான ஆதாரம். அது மட்டும் இல்லாம என் அருமைய சகோதரர்களே, இந்த சுபுஹுக்கு நம்ம எல்லாம் போகணும்னு சொன்ன சில எளிய வழிகளை நான் உங்களுக்கு சொல்லி தர்றேன். நீங்க வேண்டாம் அதை நீங்க வந்து குறிப்பிடுத்துக்கிறலாம். இந்த வழிகளை நீங்கள் அமல் செய்தால் கட்டாயமா சுபுஹுக்கு போக முடியும். எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 வழிகள், 10 ஐடியா, 10 ஆலோசனை நீங்க செஞ்சீங்களாக்க நம்மளால வந்து மிஸ் ஆகாம என்ன செய்ய முடியும், சுபுஹ வந்து தொழுவ முடியும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். முதல் ஆலோசனை என்ன சொன்னா, சீக்கிரமாக நீங்கள் தூங்குவது. ஃபர்ஸ்ட் சுபுஹ மிஸ்ஸுக்கு என்ன காரணங்கறிய? நம்ம தூக்க வந்து 12 மணிக்கு தூங்குவோம், 1 மணிக்கு தூங்குவோம், அதுல இந்த மாதிரி வியாழக்கிழமை நாட்கள் வந்துருச்சாக்க வெள்ளிக்கிழமை சுபுகுல நமக்கு வந்து பல பேருக்கு ஹராமா போயிடும். அந்த வியாழக்கிழமை டிவி ஹிவி கண்டகலியா அனாச்சார என்னென்ன கூத்து கும்மால் அடிக்கணுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒரு 2 மணிக்கு தூங்குறது, 3 மணிக்கு தூங்குறோம். 3 மணிக்கு தூங்குனா சுபுகுக்கு முழிக்கிறது வந்து சாத்தியமா? சாத்தியமே இல்லையே. அப்ப முதல் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், சீக்கிரமாக நீங்கள் உறங்க வேண்டும், சீக்கிரமா தூங்குங்கண்டு. நான் மட்டும் உங்களுக்கு சொல்லல, நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க. இமாம் திருமிதி ரஹ்மஹுல்லாஹு அலைஹி தன்னுடைய ஜாமியா திருமீதியில இந்த ஹதீஸ பதிவு பண்றாங்க. கான நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்ரஹு நௌம கப்ல அல் இஷா வல் ஹதீஸ பாதஹா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில விஷயங்களை வெறுத்தார்கள். கான நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்ரஹு சில விஷயத்தை வெறுத்தார்கள். எதை வெறுத்தாங்களான்னு சொன்னா, நீங்கள் தூங்கிவிடக்கூடாது, அது இஸ்லாத்தில் கூடாது. ரெண்டாவது எதை வெறுத்தாங்க, அதற்கு பிறகு நீங்கள் பேசிக் கொண்டிருப்பது, எதுக்கு பிறகு? இஷா சலாவுக்கு பிறகு நீங்கள் வெட்டி நல்ல விஷயங்களை நீங்கள் பேசிக்கொள்ளலாம். ஹதீஸ் வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷா துலுகிக்கு பிறகு அபூபக்கர்ட்ட போய் பேசுவாங்க, உமர்ட்ட போய் பேசுவாங்க, நல்ல விஷயங்கள் பேசுனாங்க. அப்ப நல்ல விஷயங்களை பேசிக்கொள்வதற்கு இஸ்லாத்தில் தடை இல்லை. நல்ல விஷயங்களை நீங்கள் பேசாமல் வெட்டியான விஷயங்களை, தேவையற்ற விஷயங்களை, வீணான விஷயங்களை பேசுவது இஸ்லாத்தில் கூடாது. அப்ப இசாவுக்கு முன்னால் தூங்குவதும் கூடாது, இசாவுக்கு பின்னால் பேசிக் கொண்டிருப்பது கூடாது, நபிகள் நாயகம் வெறுத்தாங்க என்று ஹதீஸ் வருது. அப்ப தேவையில்லாம இசாவுக்கு பிறகு அந்த நேரத்தை நீங்கள் வீணடிப்பது, வெட்டியாக கழிப்பது இஸ்லாத்துல பாவங்கிறது புரிஞ்சுக்கிறங்க. அப்ப சீக்கிரமாக தூங்குவது முதல் ஆலோசனை. ரெண்டாவது ஆலோசனை என்னன்னு சொன்னா, நீங்கள் உறங்குவதற்கு முன்னால் உது செய்து விட்டு உறங்குங்கள். ஹதீஸ் இருக்கா இல்லையா? நீங்க உது செஞ்சுட்டு தூங்குங்க அப்படின்னு ஹதீஸ் இருக்குது. அப்படி தூங்குனா சில ஃபாயிதாக்களும் இருக்குது. அப்ப ரெண்டாவது ஆலோசனை, நீங்கள் உதுவு செய்து விட்டு தூங்கினால் சுபுஹு டைத்துல உங்களை வந்து அல்லாஹ் எழுப்பி விடுவான். அந்த அல்லாஹ்வுடைய அந்த இல்ஹாம் என்ன செய்யும் கிடைக்கும் உங்களுக்கு. அப்ப ரெண்டாவது கருத்து, ரெண்டாவது ஆலோசனை, நீங்கள் உதுவு செய்து விட்டு தூங்குவது. மூணாவது என்ன அப்படின்னு சொன்னா, நீங்கள் உறங்குவதற்கு முன்னால ஓத வேண்டிய துவாக்களை அதுக்காரர்களை ஓதிவிட்டு தூங்குவது. படுத்தும் தூங்கணும்னு இல்லாம என்ன செய்யணும், நீங்க தூங்குறதுக்கு முன்னால சுபஹான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் சொல்லணுமா சொல்லக்கூடாதா? சொல்லணும். ஆனா என்ன செய்ய மாட்டோம், சொல்ல மாட்டோம். சொல்லணுங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும், சொல்லலைங்கிறது பிரச்சனை. அப்ப என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, நீங்கள் தூங்குவதற்கு முன்னால சுபஹான் அல்லாஹ் எவ்வளவு நேரம் ஆக போகுது? ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் ஒதுக்குங்க. அஞ்சு நிமிஷத்துல நீங்க அம்புட்டு துவா ஓய்விட்டு தூங்கிடலாமே. நீங்க அஞ்சு நிமிஷம் ஒதுக்கிட்டு தூங்குனீங்களாக்கு உங்களுக்கு தூக்கம் வரும். அஞ்சு நிமிஷத்துக்கு சோம்பேறிப்பட்டு நீங்க ஒதுக்காம தூங்கிட்டீங்களாக்கு படுத்து படுத்து புரண்டு புரண்டு படுப்பீங்க. அல்லாஹ் தூக்கத்தை தரமாட்டான். அவன் ஒரு அஞ்சு நிமிஷத்தை ஒதுக்குங்க. சுபஹான் அல்லாஹ் சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, அல்லாஹ் அக்பர் சொல்லுங்க. அதே மாதிரி அந்த மூணு வசனங்கள், மூன்று அத்தியாயங்கள், எந்த மூன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மூணு சூராக்களுக்கு தனித்தனி பேர் இருந்தாலே மொத்தமா சேர்த்து ஒரு பேர் வைக்கிறாங்க. சூரத்துல் இஹ்லாஸ் ஒரு பேர் இருக்கு பாருங்க. சூரத்துல் இஹ்லாஸ் எது? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். குல் ஹுவல்லாஹு அஹத். அப்ப குல் ஹுவல்லாஹு சூராவுக்கு பேர் வந்து சூரத்துல் இஹ்லாஸ். அதே மாதிரி சூரத்துல் ஃபலக் எது? சூரத்துல் நாஸ். இந்த மூணு சூராவுக்கு தனி பேர் இருந்தாலே ஹதீஸ்களை நீங்க படிச்சு பார்த்தீங்களா, சில பேர் சில சூரா இந்த மூணு சூராவுக்கு சேர்த்து ரசூலுல்லாஹ் ஒரு பேர் வைக்கிறாங்க. அது என்ன பேரு? அல் முஅவ்விதாத். அல் முஅவ்விதாத், உங்களை பாதுகாக்கக்கூடிய மூன்று சூராக்கள். என் அருமை சகோதரர்களே, நம்மளை வந்து அல்லாஹ் பாதுகாக்கணும் பாருங்க. அல்லாஹ்வுடைய கலாமை கொண்டு, அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த மூன்று சூராக்களை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் என்று ஹதீஸ் வருது. இந்த மூன்று சூராக்களை மூன்று மூன்று முறை நீங்கள், ஒரு முறை ஓத பத்தாது, மூன்று மூன்று முறை ஓதிக்கொள்ளுங்கள். ஓதுவது மாத்திரம் அல்லாமல் கையில இந்த பூன் நீங்க ஊதுங்க, ஊதி தலையில முகத்துல உடம்புல முடிஞ்ச அளவுக்கு நீங்க தடவிக்கிறங்க அப்படின்னு ஹதீஸ் வருது. அதே மாதிரி சூரத்துல் பக்ரா இருக்கு பாருங்க, பக்ராவுடைய கடைசி ரெண்டு வசனங்கள் இருக்கா இல்லையா, அந்த நிறைய துவாக்களா வரும். அந்த பக்ராவுடைய ரெண்டு கடைசி வசனங்களை நீங்க ஓதி கொள்ளுங்கள் அப்படின்னு ஹதீஸ் வருது. அதே மாதிரி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு துவா தான், அல்லாஹும பிஸ்மிக்க அமுத்து வாஹியா என்று ஓதுங்கள், ஹதீஸ் வருது. அதே மாதிரி நீங்கள் படுத்து விட்டால் சூரத்துல் காஃபிரூனை ஓதுங்கள், குல் யா அய்யுஹல் காஃபிரூன் லா அஅபுது மா தஅபுதூன் என்ற காஃபிரூனை நீங்கள் ஓதுங்கள். அப்படி ஓதிவிட்டு தூங்கினால் அந்த ஷிருக்குடைய வாடையே உங்களுக்கு கிடைக்காது. ஷிருக்கை விட்டு உங்களை அல்லாஹ் பாதுகாக்கணும்னு சொன்னா என்ன செய்யுங்க, படுத்தவனை காஃபிரூனை ஓதுங்க என்று ஹதீஸ் வருது. அப்ப மூணாவது ஆலோசனை என்னன்னு சொன்னா, ஓத வேண்டிய துஆக்களை ஓதிவிட்டு தூங்கிவிட்டால் நம்மள சுபுஹுக்கு தட்டி எழுப்புறதுக்கு அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹ் உதவி செய்வா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நாலாவது ஆலோசனை, நான் நிச்சயமா இன்னைக்கு நைட்ல முழிப்பேன், முழிப்பேங்கிற எண்ணம் உங்களுக்கே வேணும். நீங்க ஓத வேண்டிய துவா எல்லாம் ஓதிப்பிட்டு நீங்க அலாரத்தை ஏழு மணிக்கு செட் பண்ணி வச்சுக்கலாக்கு, நீ ஏழு மணிக்கு தான் முழிப்பிய. அப்ப அலாரத்தை நீங்க எப்ப வைக்கணும்? ஆகா 3:25 பாங்கு சொல்றாங்களோ, நான் 3:25 பாங்கு அலாரத்தை வச்சிருவேன், இல்ல 3:30 அலாரத்தை வச்சிருவேன் அப்படின்னு நீங்க அலாரத்தை செட் பண்ணும் போதே நீ எப்படி இருக்கணும், நான் நிச்சயமா சுபுக்கு எந்திரிச்சு போவேன். உதாரணமா நீங்க எப்படி அந்த சிதுக்கு நீயாங்குவாங்க அரபில, நீயத்து எப்படி சாதிகா சித்திகா இருக்கணும்னு சொன்னா, நம்ம ஒரு வேலையை கட்டாயமா பண்றோம். உதாரணமா சொல்லுவதா இருந்தா, எனக்கு ஒரு பேச்சுக்கு நாளை காலையில வந்து 6 மணிக்கு எனக்கு வந்து ஊருக்கு போறேன், ஊருக்குலாம் போவேன், சும்மா சொல்றேன், அதிகாலை 6 மணிக்கு நான் ஊருக்கு போறேன், அதிகாலை 6 மணிக்கு நான் ஊருக்கு போறதா இருந்தா ஒரு 4 மணிக்காவது ஏர்போர்ட்டுக்கு போகணுமா இல்லையா? 4 மணிக்கு ஏர்போர்ட்டுக்கு போறதா இருந்தா ஒரு 3 மணிக்காச்சும் என்ன செய்யணும், ஹோபல்ல இருந்து புறப்பட்டணுமா இல்லையா? அப்ப டிக்கெட்டை கையில வச்சுக்கிட்டு 6 மணிக்கு பிளைட்டு, பல அந்த டிக்கெட்டை பார்த்தாலே பல கனவுகள்லாம் வரும், அந்த கனவுகளோடு காட்சிகளோடு இருந்து நம்ம படுத்து நிம்மதியா தூங்கிடுவோமா? அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா தூக்கமே வராது, அன்னைக்கு நைட்டை விட்டுருங்க, அதுக்கு முந்தைய பல இரவுகள்ல தூக்கம் வராது. அதே மாதிரி கடைசியில அங்கேயிருந்து ஊருக்கு இங்க வரப்போற பாருங்க, அப்ப சில காரணங்களால் தூக்கம் வராது. அப்ப எப்படி பிளைட்ல டிக்கெட்டை வாங்கிட்டு நான் ஊருக்கு போறேங்கிறது கன்ஃபார்மா தெரிஞ்சு தூக்கம் வராம இருக்கிறவோ, போறதுக்கு வந்து எல்லா விதமான ஏற்பாடுகளை செய்யறோமோ, அதே மாதிரி என்ன செய்யணுமா, நான் காலையில கரெக்டா சுபுக்கு முழிப்பேன், நான் கரெக்டா சுபுக்கு போவேன் என்ற உண்மையான நீயத்தை நீங்க வந்து படுக்கையில் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அப்படி ஏற்படுத்தினால் நீ ஏத்துக்க அல்லாஹ் என்ன செய்வான், உங்களுக்கு கூலி தருவான், அதுக்கு வந்து அல்லாஹ் உதவி செய்வான் என்பது வந்து நாலாவது ஆலோசனை. அஞ்சாவது ஆலோசனை என்ன சொன்னா, அலாரத்தை நீங்க செட் பண்ணி வைங்க, அதை வந்து கைக்கு எட்டிய தூரத்தில் வைக்காம கொஞ்சம் தூரமா வைங்க. அலாரம் பாட்டில் அடிச்சுக்கிட்டு இருக்கனே, நீங்க பாட்டில் நீங்க ஆஃப் பண்ணிட்டு தூங்கிடாம எந்திரிச்சு நடந்து போய் ஆஃபர் மாதிரி இருக்கிறேன், எந்திரிக்கணும் படுக்கையை விட்டு நீங்க எந்திரிச்சாலே கொஞ்சம் தூக்கம் போகுமா இல்லையா, நடந்தா போகுமா இல்லையா. அப்ப அலாரத்தை வந்து கொஞ்சம் தூரமான இடத்துல வச்சுட்டீங்களாக்கே அது பாட்டு அலாரம் அடிக்கும், நமக்கு தூக்கம் கலையும், எந்திரிச்சு போய் நம்ம வந்து அலாரத்தை ஆஃப் பண்ணுவோம், அப்ப என்ன செய்யும் தூக்கம் கலையும். அப்ப அஞ்சாவது ஆலோசனை, நீங்க அலாரத்தை செட் பண்ணுங்க வையுங்க, கையுக்கு எட்டிய தூரத்துல வைக்காம கொஞ்சம் எட்டத்துல வச்சுக்கிறங்க, இது அஞ்சாவது. ஆறாவது என்னன்னு சொன்னா, பக்கத்து ரூம்ல பக்கத்து வீட்டுக்காரவங்கள்ட்ட என்னைய சுபுக்கு எழுப்பி விட்டுருங்க. நம்ம யாராவது சொல்லுவோம் அப்படி, எது எதுக்கும் சொல்லுவோம், எதுக்கு சொல்லக்கூடாதோ அதுகளுக்கெல்லாம் சொல்லுவோம், எதுக்கு சொல்லணுமோ அதுக்கு சொல்ல மாட்டோம். யாரு அண்டை வீட்டுக்காரனோ பக்கத்து ரூமுக்காரனோ நம்ம ரூமோட நம்மளோட சேர்ந்து அவன் தங்குவான், அவன்கிட்ட எப்பா நீ சுபுக்கு முழிக்கும் போது என்னை எழுப்பி விட்டுரு, இல்ல பக்கத்து ரூமுக்காரரா நீங்க சுபுக்கு முழிச்சா என்ன செய்யுங்க, முழிக்க என்ன செய்யுங்க, என்னைய தட்டி விட்டுருங்க என்று அண்டை வீட்டாட்டு நீங்க உதவி தேடுங்க, உதவி வாங்குங்க. அப்படி செய்யறமா இல்லையா, குரான் நல்லா சொல்லி காட்டுறா, தாவனும் அலல் பிரி வத்தக்குவா, நல்ல காரியங்களில் ஒருவர் ஒருவருக்கு உதவி செய்யுங்கள். சுபுகோ தொழுகை நல்ல காரியமா இல்லையா, இது போன்ற நல்ல காரியங்களில் ஒரு ஆள் ஒரு ஆளுக்கு உதவி செய்யுங்க என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். வேற ஒரு ஆயத்துல வல்ல அசுர், இன்னல் இன்சான லஃபீ ஹுஸுர், இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாதி வதவாஸவு பில் ஹக்கி வதவாஸவு பிஸ் ஸபர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ ஹுஸுர், நிச்சயமாக மனித இனமே எல்லா மனுஷனே நஷ்டத்தில் இருக்கிறான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இல்லல்லதீன ஆமனு, எவன் ஈமான் கொண்டு, வஅமிலு ஸாலிஹாதி, ஸாலிஹான அமல்களை செய்து, வதவாஸவு பில் ஹக்கி, நன்மையான விஷயங்களில் ஒருவர் ஒருவருக்கு உபதேசம் செய்து, வதவாசவ பி சபூர், சபூரான காரியங்களில் ஒரு ஆள் ஒரு ஆளுக்கு உதவி செஞ்சாரோ இவரை தவிர இந்த அல்லாஹ் சொல்றானா இல்லையா. அப்ப சூரத்துல அசுர நினைச்சு பார்த்து நீங்க பக்கத்து வீட்டுக்காரவங்க முழிப்பீங்க, என்னைய சுபுவுக்கு நீங்க எழுப்பி விட்டுருங்க என்று அவர் தட்டும்போது என்ன செய்யும் தூக்கம் போகுமா இல்லையா, சுபுவுக்கு போயிருவோமா இல்லையா. அப்ப இது வந்து ஆறாவது ஆலோசனை. ஏழாவது என்னன்னு சொன்ன, நீங்கள் துலுகைக்காக அல்லாஹ்விடத்திலே துவா செய்யுங்கள், அப்படி ஹதீஸ் வருது. உதாரணமா மிகச்சிறந்த ஒரு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அவங்க கேட்ட துவாவை திருமறை குர்ஆன்ல சூரா இப்ராஹிம்ல 40வது வசனத்துல அல்லாஹ் பதிவு பண்ற அந்த நபி துவா செய்யறாங்க. என்ன துவா செய்யறாங்க, ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ஸுர்ரியத்தி ரப்பனா வ தக்கபல் துஆ, அவங்க கேக்குறாங்க, ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலா, யா அல்லாஹ் துலுகையை நிலைநாட்டக்கூடியவனாக என்னை ஆக்குவாயாக. கேக்குறது யாரு, ஹலீலுல்லாஹ் கேக்குறாங்க, ஒரு ஹலீலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய நேசன் அல்லாஹ்ட துஆ செய்யறாங்க, ரப்பி ஜஅல்னி, என்னுடைய ரப்பே என்னை ஆக்குவாயாக. எதுவாக யாராக ஆக்குவாயாக, முகீமஸ் ஸலா, துலுகையில் நிலைநாட்டக்கூடியவனாக என்னை ஆக்குவாயாக. என்னை மாத்திரம் அல்ல, வமின் துர்ரியத்தி, என்னுடைய பிள்ளைகளை என்னுடைய சந்ததிகளையும் தொழக்கூடிய மக்களாக ஆக்குவாயாக. ரப்பனா வ தக்கபல் துஆ, எங்களுடைய இரட்சகனே என்னுடைய துஆவை ஏற்றுக்கொள்வாயாக என்று அற்புதமான துஆவை இப்ராஹிம் நபி கேட்டதாக திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் பதிவு பண்றானே. இந்த வரலாறு ஏன் பதிவு பண்றான், யா அல்லாஹ் எனக்கு நிறைய காசு தா அல்லாஹ், அதத்தா அல்ல இதத்தா அல்ல, நம்ம கைய தூக்குனா முக்காவாசி இதான் கேட்போம், கேட்கறது ஃபுல்லா துன்யா துன்யா துன்யா, துன்யாவை கேளுங்க தப்பு கிடையாது, துன்யாவை அதிகமா கேட்கிறோமே தவிர ஆகிரத்து என்ன போயிருது, குறைஞ்சு போயிருது. குர்ஆன்ல சொல்லி காட்டுற, வல் ஆகிரத்து கைரும் வாபுகா, ஆகிரத்து என்பது இந்த உலகத்தை விட சிறந்தது, ஆகிரத்து என்பது நிரந்தரமானது. அப்ப ஆகிரத்தை நீங்க கேளுங்க நல்லா சொல்லி காட்டுறானே. அப்ப இப்ராஹிம் நபி கேட்டாங்க பாருங்க, அந்த துஆவை நீங்கள் மனப்பாடம் செய்து கொண்டு கேட்க வேண்டும், உங்களுடைய பிள்ளைகளுக்கு கேட்க வைக்கணும், ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ஸுர்ரியத்தி ரப்பனா வ தக்கபல் துஆ, ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ஸுர்ரியத்தி ரப்பனா வ தக்கபல் துஆ என்ற துஆவை அல்லாஹ் பதிவு பண்றான். நீங்க சூரா இப்ராஹிம்ல 40வது ஆயத்தை எடுத்து பாத்துக்கங்க, இதை மனப்பாடம் செய்து கொண்டு நீங்கள் ஓதுங்கள். அது மட்டும் இல்லாம நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு துஆ செஞ்சாங்க, அவர்கள் கேட்ட துஆவை சூரா யூசுப் என்று சொல்லக்கூடிய 12வது அத்தியாயத்தின் 101வது வசனத்தில் அல்லாஹ் பதிவு பண்ற, ஒரு நபி அல்லாஹ்ட்ட துஆ செய்றாங்க, தவஃபனி முஸ்லிமன் வாலிஹக்னி பிஸ்ஸாலி. கேக்குற யாரே, சாதாரண நம்மள மாதிரி அறகுற மக்கள் இல்ல, அறகுற முஸ்லிம்கள் கேட்காமல் ஒரு நபியே அல்லாஹ்ட்ட கேட்டாரா, ரப்பி தவஃபனி முஸ்லிமன், யா அல்லாஹ் என்னை முஸ்லீமாக மரணிக்க செய்வாயாக. ஒரு நபி வந்து காஃபிரா போய் மூத்தா போவார, சாத்தியம் இருக்குதா? அவர் கேட்கிறாரு, அவங்க கேட்கிறாங்க, தவஃபனி முஸ்லிமன், யா அல்லாஹ் என்னை முஸ்லீமாகவே மரணிக்க செய்வாயாக. அது மாத்திரமல்ல, வாலிஹக்னி பிஸ்ஸாலிஹீன், சாலிஹான நல்லவர்களோடு நாளை மறுமையில என்னை சேர்த்து வைப்பாயாக. நான் முஸ்லீமா மௌத்தா போய் சாலிஹன்களோடு சேர்ந்து நான் வாழனே என்று கேட்டாங்களே. அப்ப தொழுதால் தான் ஒருவன் முஸ்லீமா இருக்க முடியும். ஹதீஸுக்கா இல்லையா, மன் தரக்க சலாத்தமுத்த அம்மிதன் ஃபகத் கஃபர, எவன் ஒருவன் தொழுகை வேணுமென்றே விட்டு விட்டாரோ அவன் யாராகிவிட்டான், நிச்சயமாக காஃபிர் ஆகிவிட்டான். அரபி கிராமர் பிரகாரம் நீங்க பாத்தீங்க, கது என்ற ஒரு வார்த்தை இருக்குது, கது என்ற வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது. ஒரு அர்த்தம் வந்து நிச்சயமாக, கன்ஃபார்முக்கு என்ன செய்வாங்க, கதுவை பயன்படுத்துவாங்க. சில சமயத்தில் சில வேலை சந்தேகத்துக்கு என்ன செய்வாங்க, கதை சொல்லுவாங்க. அப்ப கது என்றால் நிச்சயமாக என்ற அர்த்தமும் இருக்குது, நிச்சயமற்றது என்ற அர்த்தம் இருக்குது. எங்க நிச்சயமாங்கிற அர்த்தம் கொடுக்கும் சொன்னா, இறந்த கால வினைக்கு முன்னால் கது வந்து விட்டால், கடந்த கால வினை மாலியான ஃபேல், கடந்த கால வினைக்கு முன்னால் கது வந்து விட்டால் என்ன அர்த்தம், நிச்சயமாக. அந்த கதை நீங்க பார்க்கணும், கதுக்கு பிந்து உள்ள வினை சொல்ல பார்க்கணும், கதுக்கு பிந்து உள்ள வினை சொல்லி இறந்த கால வினை சொல்லாக இருந்தால் இந்த கதுக்கு என்ன அர்த்தம், நிச்சயமாக என்று பொருள். இந்த கதுக்கு பின்னால் உள்ள வினை சொல்லி எதிர்காலமாக இருந்தால் ஒருவேளை என்று பொருள். இந்த ஹதீஸ் நீங்க பாத்தீங்க, மன் தரக்க சலாத்த, எவன் ஒருவன் தொழுகை விட்டு விட்டாரோ, முத்தஅம்மிதன் வேண்டுமென்றே விட்டு விட்டாரோ, ஃபகத் கஃபர, கஃபரனா என்ன வார்த்தை, என்ன ஃபேல், இமாலியான இறந்த கால வினை. அந்த இறந்த கால வினைக்கு முன்னால் ரசூலுல்லா பயன்படுத்துறாங்க, நிச்சயமா அவன் காஃபிரா போயிட்டான் என்று ஹதீஸ் வருது. அப்ப தொழுதால் தான் முஸ்லிம், தொழவில்லை என்று சொன்னால் அவன் ஒரு காஃபிர். அப்ப யூசுப் நபி கேட்ட துஆவை மனப்பாடம் செய்து கொண்டு, தவஃபனி முஸ்லிமன் வாலிஹக்னி பிஸ்ஸாலிஹீன், தவஃபனி முஸ்லிமன் வாலிஹக்னி பிஸ்ஸாலிஹீன் என்ற துஆவை நீங்கள் கேட்டுக்கொள்வது ஏழாவது ஆலோசனை. பத்தோடு முடிச்சிடறேன் இன்ஷா அல்லாஹ், உங்களை ரொம்ப சோதிக்க மாட்டேன். ஏழாவது ஆலோசனை. எட்டாவது ஆலோசனை என்னன்னு சொன்னா, முழிச்ச உடனே ஓத வேண்டிய அந்த துஆ ஓதிக்கிறங்க. என்ன துஆ, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பாத மாமா இருக்கு பத்தியல, அதை நீங்க ஓதிக்கிறங்க. ஏன்னா நம்ம வந்து படுத்துக்கிட்டே ஓதுவோம், அதை ஓதும் போதே அல்லாஹ்வுடைய பயம் வரும். அது நீ ஓதி ஓதும் போதே அந்த அல்லாஹ்வுடைய சிந்தனை, அல்லாஹ்வுடைய பயம் நிச்சயமா வரும். அப்ப ஏழாவது எட்டாவது ஆலோசனை, முழிச்சவனை ஓத வேண்டிய துவாவை ஓதிடுங்க. இது எட்டாவது. ஒன்பதாவது ஆலோசனை என்னன்னு சொன்னா, நீங்க முழிச்சவனையும் நேர போய் லைட்டை போட்டிருக்க, இருட்டா இருந்தா தான் ஒரு மஸ்தா இருக்கு. அந்த மஸ்து வந்து எப்படி தெரியணும், நீங்க எந்திரிச்சு போய் லைட் ஆன் பண்ணியலாக்க உங்க தூக்க தானா போயிருமே. நம்ம பாக்க ரூபுகள்ல பாக்குறோமே, ஒரு ஆள் நல்லா படுத்து தூங்கிட்டு இருப்பாரு, ஒரு ஆள் ஒழுங்கா துளுவ போக மாட்டாரு, இன்னொரு ஆள் வந்து கரெக்டா போவாரு. கரெக்டா போற மனுஷன் சுப கட்டத்துல எந்திரிச்சு லைட் ஆஃப் பண்ணிட்டா, இவர் அப்படி உருள்வாரு இப்படி உருள்வாரு, அவருக்கு தூக்கம் போயிடும். லைட் ஆன் பண்ணிட்டா, அப்ப லைட் ஆன் பண்ணிட்டா தூக்கம் போகுது பாருங்க. அப்ப அந்த வெளிச்சம் என்ன செஞ்சிடறேன், யதார்த்தமாவே இயற்கையா வெளிச்சம் தூக்கத்தை வந்து போக்க வச்சிடறேன். அப்ப என் அருமைய சகோதரர்களே, நீங்க முழிச்சவனையும் சைத்தன் கெடுக்கதான் செய்வான், எந்திரிச்சு போங்க. நீங்க சுவிட்சியை தட்டுறது பெரிய ஒரு காரியமா, சுவிட்சியை உடைக்காம லைட்டா போடுங்க, லைட்டை ஆன் பண்ணுங்க. ஆன் பண்ணா தானே லைட் எரிய போகுது, லைட் எரிஞ்சா தூக்கம் போயிடறேன். அப்ப லைட்டை போடுவது ஒன்பதாவது ஆலோசனை. பத்தாவது கடைசி ஆலோசனை என்னன்னு சொன்னா, நைட்ல நீங்க தூங்குறதுக்கு முன்னால இரவு சாப்பாடு இருக்கு பத்தியலா, இந்த சாப்பாட்டை வந்து நீங்க மூக்கு முட்டை ஃபுல்லா கட்டிட்டு போயிடாம லைட்டா நீங்க மீடியமா சாப்பிடுங்க. இதெல்லாம் நான் வந்து என்னுடைய ஆலோசனை சொல்லி காட்டுறேன், இது ஏன் ஆலோசனை இல்ல. நம்ம ஷேக் சாலிஹுல் முனஜ்ஜித், இந்த ஹோபர்ல பெரிய பிளாஸ் இருக்கு பத்தியெல்லாம், அந்த சாலிஹுல் முனஜ்ஜித் வந்து இதெல்லாம் அவர் தொகுத்த செய்திகள். அவர் வந்து அஹமியத்து சலாத்துல் ஃபஜ்ர், ஃபஜ்ர் துலுகையின் அவசியம் அப்படின்னு ஒரு செய்தியை தொகுத்து, இந்த மேல சொன்ன அந்த ஹதீஸுகள் இந்த எச்சரிக்கை எல்லாம் போட்டு அவர் சில அந்த பத்து ஆலோசனைகளை வந்து அவர் தர்றாரு. அவர் தந்து அவர் கடைசியா சொல்றாரு, நம்ம எல்லாம் பல பேர் வந்து ஃபுல்லா சாப்பிட்டு தூங்குறோம், அந்த ஃபுல் சாப்பாடு என்ன செய்யுது, நம்மளை வந்து எந்திரிக்க விட மாட்டேங்குது. நல்லா தூக்கத்தை வந்து சாப்பாடு ஜாஸ்தியா சாப்பிட்டா ஒன்னும் சீக்கிரமா தூக்கம் வராது. ஒன்னும் சீக்கிரமா தூக்கம் வராது, ரெண்டாவது சீக்கிரமா முழிப்பும் வராது. அப்ப தூக்கமும் சீக்கிரம் முழிப்பும் சீக்கிரம் இல்லைன்னு சொன்னா எங்க போயிருவோம், போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துருவோம். அப்ப நீங்க உங்களுக்கு ஃப்ரீயா சென்டர்ல சாப்பாடு கொடுத்தாலும் சரி, உங்க காசுக்கு போல நீங்க சாப்பிட்டாலும் சரி, சாப்பாடு வந்து யாருடைய சாப்பாடா இருந்தாலே வயிறு யார் வயிறு, உங்க வயிறு. நீங்க அப்படி நினைச்சுக்கிறேன்னு சாப்பாடு ஏன் சாப்பாடு இல்ல, ஏன் காசு இல்ல, வயிறு வந்து ஏன் வயிறு. நாளைக்கு வயிற்றுக்கு கெட்டு போனாலும் எனக்கு தான் கஷ்டம், இல்ல சுபுக்கு நம்ம போகாம போகாம போயிட்டாலே நமக்கு தான் கஷ்டம். அப்ப சாப்பாட்டை வந்து நீங்க லிமிட் பண்ணிக்கிறங்க, பண்ணிக்கிட்டா நீங்க வந்து சுபுக்கு என்ன செய்ய முடியும், போக முடியும் என்ற செய்திகளை சொல்றாங்க. அப்ப இந்த அருமை சகோதரர்களை, இந்த பயான்ல நீங்க எல்லாம் தெரியாத கேள்விப்படாத புதிய செய்திகள் நான் வந்து சொல்லல, சொல்ல விருப்பமும் இல்ல, உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்திகள். இந்த தெரிஞ்ச செய்திகளை ரிப்பீட் நான் ஏன் பண்றேன்னு சொன்ன, தெரியுமே தவிர நம்ம அமல்படுத்தக்கூடிய சகோதரர்கள் மிக மிக கம்மி. நான் வந்து கேட்டுருவேன், கேட்டா வீடியோ வீடியோ கவரேஜ் ஆகும், கஷ்டமா போயிடும். இன்னைக்கு வந்து சுபு தொலைக்கு பள்ளிக்கு போனவங்களா கை தூக்குங்கன்னு சொன்னா மான கப்பல் ஏறிடும். அப்ப நான் ஏன்னா அது வந்து முறையும் இல்ல, ஒரு ஒரு சபைக்கு அழகும் இல்ல, சபையில் அது கூடாது. அப்ப சபையில் கூடாதுங்கிற காரணத்தால நான் கேட்க விரும்பலையே தவிர, ஆனா நீங்க இந்த உலகத்தில் மானம் போவதை விட இந்த உலகத்துல வந்து ஒரு 80 பேர் 100 பேர் இருப்பீங்க, ஒரு 100 பேருக்கு மத்தியில் அடைக்கப்பட்ட ஒரு ரூமில் மானம் போவதை விட நாளைக்கு மறுமையில கோடான கோடி மக்கள் இருக்கும்போது எல்லாம் விசாரிப்பான் பாருங்க, கேட்பான் பாருங்க, தண்டிப்பான் பாருங்க, அந்த மானம் வந்து பயங்கரமானது, அந்த தண்டனை வந்து பயங்கரமானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஃபஜ்ர் தொழுகை விஷயத்துல எவ்வளவு கவனமா இருந்தாங்களோ, எவ்வளவு கவனமா இருக்க சொன்னாங்களோ, சஹாபாக்கள் சுபுஹுல எப்படி கண்ணும் கருத்துமா இருந்தாங்களோ அதுபோன்று இருக்கக்கூடிய நல்லவர்களாக நாம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி, நாம் செய்த பாவங்களை அல்லாஹ் மன்னித்து, செய்த அமல்களை அங்கீகரித்து, நாளை மறுமையில மகத்தான சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில நாம் அனைவரையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்து வைப்பானாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆகிரத்தி ஹஸனத்தன் வகினா அதாபன்னார் வ ஆகிரத் ஆவானா அலில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.